அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து முழங்கும் தமிழ் ஓசை. டிசம்பர் மாதம் 3 செவ்வாய்க்கிழமை இந்திய நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குபவர் சுவாமிநாதன். இன்றைய தமிழிசையில் முதல் செய்தி அறிக்கை, பிறகு செய்தி அரங்கில். இலங்கை தலைநகர் கொழும்பில் சுமார் 600 வீடுகளை அகற்ற அரசு முயற்சி எடுத்து வருவதற்கு எழுந்துள்ள எதிர்ப்பு. அதைத் தொடர்ந்து யாழ்ப்பாணம் விஜயம் செய்த ஐநா மனித உரிமைகள் ஆணையத்தின் சிறப்பு பிரதிநிதியிடம் வடக்கு மாகாண முதல்வர் கூறிய விடயங்கள்.
ராணுவம் வடமாகாணத்தில் நிலைநாட்டி இருப்பதைத்தான் பிரச்சனையாக காட்டி அதன் காரணமாகத்தான் மத்திய பிரச்சனைகள் எல்லாம் எழுகின்றன என்பதை நான் சுட்டிக்காட்டினேன்.
ஒவுனியாவில் சிறா துஷ்பிரயோக குற்றச்சாட்டுகளுக்கு ஆளான பிக்கு மீது நடக்கும் விசாரணைகள் குறித்து நீதிமன்றம் நம்பிக்கையின்மை வெளியிட்டது குறித்த தகவல்கள். பிறகு ஊழல் கண்காணிப்பு அமைப்பான டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனலின் ஆண்டறிக்கை குறித்த விவரங்கள். இந்தியாவில் தனியார் துறையில் நடக்கும் ஊழல்கள் குறித்த ஒரு செவி.
இந்த தொழில் முனைவர்கள் இண்டஸ்ட்ரியலிஸ்டும் எதிரையுமே நம்ம ஒரு குறுக்கு பாதையில சென்று பணம் சம்பாதிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தை அறவே விட வேண்டும். அதற்காக சிஐ போன்ற ஸ்தாபனங்கள் எல்லாம் ஒரு வாலண்டரி கோட் ஆஃப் கான்டாக்ட் கொண்டு வந்திருக்கிறார்கள்.
ஆகியவையும் இன்ன பிற செய்திகளும் இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெறும். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
செய்தி அறிக்கை வாசிப்பது எல்.ஆர். ஜெகதீசன் மற்றும் மணிவண்ணன்.
ஆசிய நாடுகள் கணிதம், அறிவியல் மற்றும் வாசித்தல் ஆகிய துறைகளில் மேலிடங்களை பிடித்துள்ளதாக கல்வி குறித்த உலகளாவிய ஆய்வொன்று குறிப்பிடுகின்றது. 65 நாடுகளில் வசிக்கும் சுமார் 500,000 15 வயது மாணவர்களிடையே நடத்தப்பட்ட ஒரு ஆய்வின் அடிப்படையில் பொருளாதார கூட்டுறவு மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் வெளியிட்ட அறிக்கை ஒன்று சீனாவின் மிகப்பெரும் நகரான ஷாங்காய் நகர மாணவர்களுக்கு முதலிடம் தந்திருக்கிறது. இதனையடுத்து சிங்கப்பூர், ஹாங்காங், தைவான் மற்றும் தென்கொரிய மாணவர்கள் இடம்பெறுகிறார்கள். ஐரோப்பிய நாடுகளில் பின்லாந்து மட்டுமே, அதுவும் அறிவியலில் மட்டும், முதல் 5 இடங்களில் இடம்பெறுகிறது. சராசரிக்கும் அதிகமாக கல்வித்துறைக்கு நிதி ஒதுக்கீடு செய்யும் பிரிட்டன் சராசரி புள்ளிகளையே பெற்றிருக்கிறது. வாய்ப்பு இல்லாத குழந்தைகளின் கல்வி தரத்தை உயர்த்த பெரிய அளவு முயற்சி எடுக்கும் நாடுகளே கல்வியில் கூடுதல் வெற்றி பெறுவதாக இந்த அமைப்பு கூறுகிறது.
மழைக்காலம் நெருங்குகையில் சிரியாவில் குழந்தைகள் மிகவும் பலவீனமான நிலையில் இருப்பதாகவும், உதவி தேவைப்படும் சிறிய குழந்தைகளின் எண்ணிக்கை கடந்த ஆண்டிலிருந்து 4 மடங்காகி இருப்பதாகவும் ஐநா மன்ற குழந்தைகள் நிதியம் யூனிசெஃபின் அதிகாரி எச்சரித்திருக்கிறார்.
They've been living in a conflict situation for almost 3 years now. They have witnessed unspeakable horrors.
குறிப்பாக ராணுவ முற்றுகையில் இருக்கும் பகுதிகளுக்கு உணவு உதவியை வழங்குவதில் தான் பெரும் இடைஞ்சல்கள் எதிர்கொள்வதாக உலக உணவு திட்டம் கூறியிருக்கிறது. கிளர்ச்சியாளர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும் ஹோம்ஸ் நகரம் உணவு, மருந்து மற்றும் மின்சாரம் வழங்கலிருந்து கடந்த சுமார் 500 நாட்களுக்கும் மேலாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது.
பிரெஞ்சு தொண்டு நிறுவனமான ACF 2006 ஆண்டில் இலங்கையில் தனது உள்ளூர் ஊழியர்கள் 17 பேரை கொன்றது இலங்கை பாதுகாப்பு படையினர்தான் என்று குற்றம் சாட்டியிருக்கிறது. தனது ஊழியர்கள் முழங்காலிட வைக்கப்பட்டு சுட்டுக் கொல்லப்பட்டனர் என்றும், இவர்களை கொன்ற கொலையாளிகளை இலங்கை அரசு இதுவரை பாதுகாத்து வருகிறது என்றும் இந்த அமைப்பு கூறுகிறது. இந்த தகவல் நேரில் கண்டவர்களிடமிருந்தும், இரகசிய ஆவணங்களிலிருந்தும், ராஜ்ய வட்டாரங்களிலிருந்தும் தனக்கு கிடைத்துள்ளதாக அது கூறுகிறது. இந்த தகவலை இதுவரை இந்த நிறுவனம் வெளியிடாமல் வைத்திருந்ததன் உள்நோக்கங்களை இலங்கை இராணுவத்துக்காக பேசவல்ல அதிகாரி ஒருவர் கேள்விக்குள்ளாக்கியிருக்கின்றார்.
அமெரிக்க உளவு நிறுவனமான CIA-வுக்கான ஒரு இரகசிய சிறைச்சாலை மற்றும் ஒரு சித்திரவதை மையத்தை போலந்து ஏற்படுத்தியது என்பது தொடர்பான குற்றச்சாட்டுக்கள் முதல் முறையாக வெளிப்படையாக அனைவரும் பார்க்கும்படி விசாரணைக்கு வந்திருக்கிறது. கடந்த 2002 ஆண்டு போலந்தின் வடக்கே தொலைதூர பகுதியில் உள்ள ஒரு காட்டில் தீவிரவாத சந்தேக நபர்களை அமெரிக்கா விசாரிக்க போலந்து அரசு அனுமதி அளித்தது என்று எழுந்திருக்கும் புகார்கள் குறித்து ஸ்ட்ராஸ்பர்கில் உள்ள ஐரோப்பிய மனித உரிமைகள் நீதிமன்றத்தில் இன்று விசாரணை இடம்பெற்றது. இன்றைய விசாரணையின் போது குவாண்டனோமோ பேயில் உள்ள அமெரிக்க ராணுவ சிறைச்சாலையில் உள்ள 2 நபர்களுக்கான ஆஜரான வழக்கறிஞர்கள் அந்த இருவரும் மூச்சுவிட முடியாதபடி நீருக்குள் அமுக்கப்பட்டனர் என்றும், போலியான மரண தண்டனை நிறைவேற்றலை எதிர்கொண்டனர் என்றும் தெரிவித்திருக்கின்றனர்.
உலகெங்கும் ஊழலை கண்காணிக்கும் நிறுவனமான டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் மியான்மரில் நடந்து வரும் சீர்திருத்தங்கள் அந்த நாட்டில் பெரும் முன்னேற்றத்துக்கு வழிவகுத்திருக்கின்றன என்று கூறுகிறது. இந்த அமைப்பு வெளியிடும் வருடாந்திர ஆய்வு பட்டியலில் மியான்மரினிடம் சற்று முன்னேற்றம் கண்டிருக்கிறது. ஆனாலும் உக்ரைனில் நிலவும் சூழ்நிலை குறித்து இந்த அமைப்பு கவலை வெளியிட்டிருக்கிறது. ஐரோப்பிய ஒன்றியத்துடன் மேலும் நெருங்கிய உறவுகளை உக்ரைன் நிராகரித்திருப்பது அதன் அதிகாரிகள் மத்தியில் நிலவும் ஊழலை சமாளிப்பதை சிக்கலாக்கும் என்றும் அது கூறுகிறது. இந்த வருடாந்திர ஆய்வில் டென்மார்க், நியூசிலாந்து, பின்லாந்து ஆகிய நாடுகளில்தான் அரசு துறையில் மிகவும் குறைவான அளவில் ஊழல் இருப்பதாக கண்டறியப்பட்டிருக்கிறது. ஆப்கானிஸ்தான், வடகொரியா மற்றும் சோமாலியா ஆகிய நாடுகள் இந்த அளவுகோலின் மறுமுனையில் இருக்கின்றன.
உக்ரைன் ஆட்சிக்கு எதிராக அந்நாட்டின் எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வியடைந்திருக்கிறது. தனது அமைச்சரவையை மாற்றி அமைப்பதற்கும் தலைநகரில் நடந்த எதிர்க்கட்சி ஆர்ப்பாட்டங்களை காவல்துறையினர் கையாண்ட விதத்திற்கு மன்னிப்பு கோரியும் பிரதமர் பேசிய பேச்சுக்கு பிறகு அவரை பதவி நீக்கம் செய்வதற்கான எதிர்க்கட்சியின் நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு தேவையான ஆதரவு கிடைக்கவில்லை.
இன்றைய செய்தியரங்கில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். ஐநா மனித உரிமைகள் ஆணையத்தின் சிறப்பு பிரதிநிதி யாழ்ப்பாணம் சென்று இடம்பெயர்ந்தோரை நேரில் சந்தித்திருக்கின்றார். மாகாண முதல்வர் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்களையும் அவர் சந்தித்து பேசியிருக்கின்றார். மேலதிக விவரங்களுடன் நமது ஓனிய செய்தியாளர் மாணிக்கவாசகம்.
இலங்கைக்கு 5 நாள் பயணமாக வந்துள்ள ஐநாவின் சிறப்பு தூதுவர் சலோகா பியானி அவர்கள் இன்று யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்து வடமாகாண முதலமைச்சர் மற்றும் வடமாகாண ஆளுநர், அரசாங்க அதிபர், ராணுவ கட்டளை தளபதி, இடம்பெயர்ந்த மக்கள், சிவில் சமூக பிரதிநிதிகள் என பலதரப்பட்டவர்களையும் சந்தித்து பேச்சுக்கள் நடத்தியிருக்கின்றார். வடபகுதியில் ராணுவத்தின் பிரசன்னமே முக்கிய பிரச்சனையாக இருப்பதாக வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேசன் அவர்கள் ஐநாவின் சிறப்பு தூதுவரிடம் எடுத்துரைத்திருக்கின்றார்.
இராணுவம் வடமாகாணத்தில் நிலைநாட்டி இருப்பதைத்தான் பிரச்சனையாக காட்டி அதன் காரணமாகத்தான் மத்திய பிரச்சனைகள் எல்லாம் எழுகின்றன என்பதை நான் சுட்டிக்காட்டினேன். இராணுவம் நிலைத்து நிற்க வேண்டும் என்று எண்ணுபவர்கள் எவ்வளவு காலத்துக்கு இவ்வாறு நிலைத்து நிற்க வேண்டும் என்று எண்ணுகின்றார்கள் என்பதை கேட்டறிய வேண்டும். ஏனென்றால் இப்பொழுது நடைபெறுவதை பார்த்தால் 100 வருடங்களுக்கும் தொடர்ந்து வச்சிருப்பார்கள் போன்று தெரிகின்றது. இதனுடைய உள்ளர்த்தம் தெற்கிலிருந்து மக்களை கொண்டு வந்து இராணுவத்துடன் சேர்த்து இங்கு குடியமர்த்த நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன என்றும், கிழக்கு மாகாணத்தில் இவ்வாறு முன்பு நடைபெற்றதற்கு தொடர்ந்து வடமாகாணத்திலும் நடக்கக்கூடிய சாத்தியக்கூறுகளை நாங்கள் காண்கின்றோம் என்றும், உலக நாடுகள் அது சம்பந்தமாக நடவடிக்கைகளை எடுத்தால் தான் எங்களுக்கு விடிவு ஏற்படும் என்பதையும் அவருக்கு எடுத்து உரைத்தேன். மக்களுடைய வாழ்வாதாரம் கிடைக்காமல் போய் மக்கள் மறிய நிலையை அடைந்திருக்கின்றார்கள் என்றும், அதனால் ஏற்படும் சிரமங்களையும் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் பிரச்சனைகளையும் எடுத்து கூறியிருக்கின்றோம். அவர்கள் அதனை முற்றாக உணர்ந்திருக்கின்றார்கள். இது சம்பந்தமாக உரிய ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனங்களுக்கு எடுத்து இயம்புவார்கள் என்று நம்புகின்றோம். அதன் காரணத்தினால் அரசாங்கத்துக்கு சில நெருக்குதல்கள் ஏற்பட்டு அந்த நெருக்குதல்களின் காரணமாக எங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன்
என இந்த சந்திப்பு குறித்து செய்தியாளர்களிடம் முதலமைச்சர் விக்னேசன் அவர்கள் தகவல் தெரிவித்தார். இங்கு கருத்து வெளியிட்ட ஐநாவின் சிறப்பு தூதுவர் சலோகா பியானி அவர்கள், போருக்கு பின்னரான காலத்தில் அதனால் பாதிக்கப்பட்டு உள்ளூரில் இடம்பெயர்ந்தவர்களுக்கான தீர்வு, அதனை அடைவதில் இருக்கும் தடைகளை களைவதில் உள்ள சிக்கல்கள் குறித்தும் நாங்கள் பேச்சுக்கள் நடத்தினோம் என செய்தியாளரிடம் தெரிவித்தார். பலிகாமம் வடக்கிலிருந்து இடம்பெயர்ந்த மக்கள் தங்கியுள்ள கோணாப்பிளவு முகாமுக்கு சென்ற அவரிடம் மக்கள் தங்களுடைய குறைகளை தெரிவித்தனர். மக்களின் கருத்துக்களை கேட்டறிந்த அவர் அரசாங்கத்தின் அழைப்பின் பேரிலேயே தான் இங்கு வந்துள்ளதாக குறிப்பிட்டார்.
அரசாங்கத்தால இந்த நாட்டுக்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறேன், வந்து இந்த பிரச்சனைகளை பார்த்து இந்த பிரச்சனைகளை தங்களோட கலந்துரையாட சொல்லி உங்களுக்கு எப்படியான விதத்துல இந்த பிரச்சனைகள் இருந்து நாங்க முன்னோக்கி போகலாம்ன்றத கலந்துரையாட சொல்லி வரவழைக்கப்பட்டிருக்கேன். நான் விளங்கிக் கொண்டிருக்கிறேன், நீங்கள் 23-24 வருடமா இடம்பெயர்ந்து வாழ்க்கை வாழ்கிறீங்க. நான் நீங்கள் உங்களோட சொந்த இடங்களுக்கு மீள திரும்பணுமன்றதுல பெரும்பாலான மக்கள் விருப்பமா இருக்கிறீங்களன்றதை நான் விளங்கிக் கொண்டிருக்கிறேன். நான் உங்களுடைய இந்த கண்டறிந்த இந்த விடயத்தை நான் நிச்சயமா தெரியப்படுத்துவேன். இதுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கணும்
என்றார் ஐநாவின் சிறப்பு தூதுவர் சலோகா பியானி அவர்கள். நாளை அவர் முல்லைத்தீவு மாவட்டத்திற்கு செல்ல உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது.
செய்திகளை தோத்தளித்தவர் நமது ஊனியா செய்தியாளர் மாணிக்கவாசகம். கொழும்பில் முஸ்லீம்கள் அதிகம் வசிக்கும் பகுதியில் உள்ள சுமார் 600 வீடுகளை எடுத்துக்கொள்ள அரசு முயன்று வருவதை அந்த பகுதி மக்கள் எதிர்த்து வருகின்றனர். இதுகுறித்து நமது கொழும்பு நீதிமன்ற செய்தியாளர் உதயகுமார்.
முஸ்லிம் மக்கள் பெரும்பான்மையாக வசித்து வரும் கொழும்பு மாளிகாவத்து அப்பல்வத்த பிரதேசத்தில் அமைந்துள்ள காணிகளை கையகப்படுத்துவதற்காக அந்த பகுதியில் அமைந்துள்ள 574 வீடுகளை இடித்து அகற்றுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக நகர அபிவிருத்தி அதிகார சபை உச்சநீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளது. தனது வீடுகள் அகற்றப்படுவதை ஆட்சேபித்து பிரதேசவாசிகள் தாக்கல் செய்த மனு ஒன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே அரச சட்டவாதி இதனை அறிவித்தார். மேலும் கருத்துக்களை தெரிவித்த அரச சட்டவாதி, சட்ட விரோதமான முறையில் வசித்து வரும் மக்களே இவ்வாறு அகற்றப்படுவதாக தெரிவித்தார். இவ்வாறு அகற்றப்படும் மக்களுக்கு 2 வருடங்களுக்குள் வீடுகள் கட்டி கொடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார் அரச சட்டவாதி. ஆயினும் அரசாங்கத்தினால் வழங்கப்படும் இந்த வாக்குறுதிகள் மீது தனக்கு நம்பிக்கை வைக்க முடியாதென பிரதேசவாசிகள் நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளனர். வீடுகளை கட்டி கொடுப்பதாக எழுத்து மூலமான வாக்குறுதியொன்றை வழங்குவதை அரசாங்கம் தவிர்த்து வருவதாகவும் மனுவை சமர்ப்பித்துள்ள எப்பல்வத்த மக்கள் பாதுகாப்பு குழுவின் தலைவர் முகமது வாஹித் பிபிசியிடம் தெரிவித்தார்.
அரசாங்கம் வீடு தாரே செல்றாங்க, ஆனால் எங்களுக்கு உறுதியாக ஒரு தாரே சென்னால் காய்டு கொண்டு வரணும், எக்ரிமெண்ட் வேணும் எங்களுக்கு. எங்களுக்கு இப்போ உறுதியாக தாரே செல்றாங்க, சில இப்போ சில இடத்துல உடச்சி அப்படியே ஈகி தாவக்காலிக்க வெளிக்கோட்டில் எவ்வளோ வீடுவோம், சில வேலை 3-4 வருஷம் வைக்கிறாங்க. இப்போ அவங்களும் வீடு கிடைச்சில, 2 வருஷம் தாரே செல்றேன்னு அவங்களும் கிடைச்சில. இப்போ எங்களுக்கும் இப்படி செல்றாங்க தாரேந்து, எங்களுக்கு ஒரு இதை பிளப்பூடி வண்டியில் இதுக்கு என்னாந்து எக்ரிமெண்ட் வந்து தந்தா எங்களுக்கு பிளப்பூடி வண்டி இந்த வருஷம் தான் கிடைக்கும் கொடுத்தேன்னா எக்ரிமெண்ட் தான் நம்பிக்கை வண்டிக்கு அதைத்தான் நான் எதிர்பார்க்குறேன்.
மேலதிக வழக்கு விசாரணை எதிர்வரும் டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டது. அன்றைய தினம் இந்த வழக்கு தொடர்பான இறுதி தீர்ப்பு வழங்கப்படும் என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது.
சீரா துஷ்பிரயோக குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகியிருக்கின்ற புத்த பிக்கு ஒருவர் மீது நடைபெற்று வருகின்ற விசாரணை குறித்து வவுனியா நீதிமன்றம் அதிருப்தி வெளியிட்டிருக்கிறது. மேலதிக விவரங்களுடன் மாணிக்கவாசகம்.
வவுனியா அட்டம்பகாஸ் கட சிறுவர் இல்லத்து சிறுவர்கள் மீதான துன்புறுத்தல் மற்றும் பாலியல் துஷ்பிரயோகம் தொடர்பான தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை அதிகாரிகளின் விசாரணைகளில் வவுனியா மாவட்ட நீதிமன்றம் இன்று அதிருப்தி தெரிவித்திருக்கின்றது. இது தொடர்பில் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை தலைமையின் கவனத்திற்கு கொண்டு வருவதற்கு நீதிமன்றம் நடவடிக்கை எடுத்திருக்கின்றது. அத்துடன் இந்த வழக்கில் பிரதான சந்தேக நபராகிய பௌத்த மத குருவின் விளக்கமறியல் உத்தரவை மேலும் 2 வாரங்களுக்கு வவுனியா மாவட்ட நீதவான் ராம கமலன் அவர்கள் நீடித்திருக்கின்றார். இந்த சிறுவர் இல்லத்தில் சேர்க்கப்பட்டிருந்த தனது மகன் அங்கு பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருந்ததாக தாயார் ஒருவர் செய்த முறைப்பாடு தொடர்பாக வவுனியா போலீசார் நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்த நேரம் அந்த பொறுப்பை ஏற்று தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை அதிகாரிகளே விசாரணைகளை நடத்தி வந்தனர். விசாரணைக்கு அமைய பாதிக்கப்பட்டவர்களின் வாக்குமூல அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பிப்பதாகவும் சந்தேக நபரை கைது செய்து ஆஜர் செய்வதாகவும் நீதிமன்றத்தில் அவர்கள் உறுதியளித்திருந்தனர். ஆனால் உறுதியளித்த வகையில் நடந்து கொள்ளாமல் அந்த அதிகாரிகள் இந்த வழக்கு தொடர்பாக ஆலோசனையை பெறுவதற்காக சட்டமா அதிபரின் அலுவலகத்திற்கு ஆவணங்களை அனுப்பி வைத்திருந்ததாக தெரிவித்திருந்தனர். சிறுவர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்புடைய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை அதிகாரிகள் இத்தகைய நடவடிக்கையின் மூலம் பிள்ளையான முன்னுதாரணமாக செயற்பட்டிருக்கின்றார்கள் என குறிப்பிட்ட நீதிபதி இது தொடர்பாக சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் தலைவிக்கு தெரிவிக்குமாறு நீதிமன்ற பதிவாளருக்கு உத்தரவிட்டிருக்கின்றார். இதேவேளை இந்த வழக்கின் பிரதான சந்தேக நபராகிய கல்யாணதிச்ச தேரர் கைது செய்யப்பட்டு சுமார் 1 மாதமாக புகுகின்றது. வழக்கு விசாரணைகள் முடிவடைந்துள்ள போதிலும் அவர் இன்னும் விளக்கமறியலில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார் என சுட்டிக்காட்டி அவரை பிணையில் விடுதலை செய்ய வேண்டும் என பௌத்த பிக்குவின் சார்பில் ஆஜராகின்ற சட்டத்தரணிகள் நீதிமன்றத்தில் வாதிட்டனர். அதே நேரம் பாதிக்கப்பட்ட சிறுவர்கள் சார்பில் ஆஜராகியிருந்த சட்டத்தரணிகளான கே எஸ் ரட்னவேல், ராஜகுலேந்திரன், புவிதரன் ஆகியோர் சந்தேக நபராகிய மதகுருவினால் சிறுவர்கள் மோசமாக பாதிக்கப்பட்டிருப்பது பற்றி நீதிமன்றத்தில் வாதாடினார்கள். இது பற்றி சட்டத்தரணி கே எஸ் ரட்னவேல் அவர்களிடம் கேட்டேன்.
இன்னும் விசாரணை செய்ய வேண்டிய பல விடயங்கள் இருக்கிறபடியால் விசாரணை முற்றுப்பெறவில்லை. அத்துடன் இந்த தேரர் தனது பொறுப்பில் இருந்த சிறுவர்களை பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தியதாகவும் உடல் ரீதியாக பலத்த காயங்களை ஏற்படுத்தி செய்தாகவும் பாரிய குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. இன்னும் பலருடைய மருத்துவ சான்றிதழ்கள் அறிக்கைகள் இன்னும் வரவில்லை. அத்துடன் சிலரை மருத்துவ பரிசோதனைக்கு உள்ளாக்க வேண்டும் என்பதனாலும் பாலியல் குற்றங்களை செய்திருக்கின்றபடியால் அதற்கான பிணை கொடுக்கக்கூடாது, அவர் வெளியே வந்தால் வழக்கின் சாட்சிகள் மற்றும் சான்று பொருட்கள் இவற்றுக்கு அச்சுறுத்தல் இந்த சந்தேக நபர் புத்தவிக்குனால் ஏற்படுத்தப்படும் என்றும் நாங்கள் கூறியிருந்தோம். சட்ட ரீதியான வாதங்களை கேட்ட நீதிவான் சந்தேக நபருக்கான பிணை மனு விண்ணப்பத்தை நிராகரித்து டிசம்பர் 17ஆம் தேதி வரைக்கும் புத்தவிக்கு உட்பட்ட சந்தேக நபர்களை விளக்கமறியலில் வைக்குமாறும் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது
என்றார் சட்டத்தன்னை கே எஸ் ரட்னவேல் அவர்கள்.
இத்துடன் இந்திய இலங்கை கண்ணோட்டம் நிறைவடைகிறது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
அடுத்த இந்திய கண்ணோட்டம். உலக நாடுகளின் ஊழல் நிறுவனம் குறித்து டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் நிறுவனம் வெளியிட்டிருக்கின்ற ஆண்டறிக்கை பற்றிய தகவலை செய்தியறிக்கையில் கேட்டீர்கள். உலக அளவில் அரசு துறையில் நிலவும் ஊழல் குறித்து இந்த ஆய்வு கவனம் செலுத்தியிருக்கிறது. ஊழல் மிகுந்த நாடுகளின் வரிசையில் இந்தியாவுக்கு 94வது இடம் கிடைத்திருக்கிறது. உலகமய பொருளாதார கொள்கைகள் பல நாடுகளில் கடைபிடிக்கப்படும் நிலையில் தேசிய எல்லைகளை தாண்டி எங்கும் பெருநிறுவனங்களின் ஆதிக்கம் பொருளாதாரத்தில் அதிகரித்து வருகிறது. தனியார் துறையும் இந்த ஊழலில் பங்கு வகிக்கிறது என்ற கருத்தும் நிலவுகிறது. இந்த கருத்தை பற்றி டிரான்ஸ்பரன்சி அமைப்பின் இந்திய கிளையின் நிர்வாகக் குழுவில் அங்கம் வைக்கும் ஜேம்ஸ் ராஜசேகரனிடம் கேட்டார் மணிவண்ணன்.
குறிப்பாக அரசு தனது திட்டங்களுக்காக தனியார் நிறுவனங்களுக்காக சில பணிகளை கொடுக்கின்ற போது அந்த பணிகளில் நடக்கின்ற ஊழல் பொதுமக்களை மிகவும் அதிகமாக பாதிக்கின்றது. உதாரணமாக ஒரு சாலை போடுவதில் ஒரு பன்னாட்டு நிறுவனம் நிகழும்போது அது அரசுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் கொடுக்கின்ற ஊழல் பணத்திலேயே முக்கால்வாசி போய்விடுவதனால் தரமிழந்த பொருட்களாகவும் தரமிழந்த வசதிகளாகவும் சேவைகளாகவும் செய்யப்படுவதனால் மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதனால்தான் தனியார் நிறுவனங்களும் கண்காணிக்கப்பட வேண்டும் என்பதனை வலியுறுத்தி வருகின்றோம்.
சரி, இப்பொழுது இந்தியாவிலே நிலைமை வந்து இந்த அரசாங்கத்துடன் அரசு பணிகளை செய்வதற்காக போடுகின்ற அந்த ஒப்பந்தங்களை தவிர பொதுவாகவே கார்ப்பரேட் நிறுவனங்கள், பெருவணிக நிறுவனங்கள் எப்படி இயங்குகின்றன, அவைகள் தங்களுடைய வணிகத்தை பெருக்குவதிலும் அன்றாட வேலைகளை செய்வதிலும் அரசாங்கத்தோடு பலவிதமான நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றன. அதிலெல்லாம் எல்லா நடவடிக்கைகளும் சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டு நியாயமாக நடப்பதில்லை என்ற குற்றச்சாட்டும் இருக்கிறது. அதில் உண்மை இருப்பதாக நீங்கள் நினைக்கிறீர்களா?
சமீபத்தில் அநேக ஊழல் குறித்த விஷயங்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. அவற்றில் எல்லாமே இந்த பன்னாட்டு நிறுவனங்கள் தொடர்ந்து அரசியல்வாதிகளோடும் அதிகாரிகளோடும் செய்கின்ற ஒப்பந்தத்தினால் தான் இது போன்ற ஊழல்கள் நடைபெறுகிறது என்பது சரியான சாட்சியாக அமைகின்றது. இது போடப்படுகின்ற அனைத்து ஒப்பந்தங்களுமே ஏதோ ஒரு உள்நோக்கம் உண்டுவதாகவே செயல்படுகின்றது என்பதுதான் எங்களுடைய வாதம்.
தனியார் துறை வாதிடலாம், அதாவது தனியார் துறையும் சமூகத்தின் ஒரு அங்கம் தான், சமூகம் ஒட்டுமொத்தமாக சமூகத்தில் ஊழல் பரவி கிடக்கும் பொழுது தனியார் துறை அதிலிருந்து தப்பிக்க முடியாது என்ற ஒரு வாதம் அவர்களால் முன்வைக்கப்படலாம். நீங்கள் அது பற்றி என்ன நினைக்கிறீர்கள்?
இதில் பொதுமக்களின் நலன் எவ்வளவு தூரம் பாதுகாக்கப்படுகிறது என்பதனாலேயே இதை குறித்து நாங்கள் விவாதிக்கின்றோம். இந்த பொதுமக்களின் நலனை பற்றி இந்த தனியாற்றங்க அவர்களும் சமுதாயத்தில் ஒரு அங்கம்தான் என்றாலுமே அவர்கள் பொதுமக்களின் நலனை பற்றி குறிப்பிடாமல் பாதுகாக்காமல் அதற்கு பற்றிய சிந்தனை இல்லாமல் தங்களுடைய நிறுவனங்களை காப்பதிலேயே முக்கால்வாசி நேரங்களை செலவழிப்பதனால் இது போன்ற காரியங்களில் ஈடுபடுகிறார் என்பதுதான் எங்களுடைய விவாதம்.
இப்பொழுது இந்தியாவிலே கார்ப்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது சமூக பொறுப்புக்காக பெருவணிக நிறுவனங்களுக்கு ஒரு விதமான ஒரு அவர்கள் வருமானத்திலே ஒரு பகுதியை ஒதுக்க வேண்டும் என்று அரசாங்கம் நிர்பந்திக்கிறது. அந்த மாதிரியான ஒதுக்கீடுகள் கூட அரசியல் ரீதியாக செல்வாக்குடையவர்களின் தொகுதிகளுக்கோ அல்லது அவர்கள் சொல்லும் திட்டங்களுக்கோ மட்டுமே செல்கிறது. எனவே இதிலும் கூட தவறுகள் நடப்பதாக பலர் சுட்டிக்காட்டுகிறார்கள். அதிலே உண்மை இருப்பதாக நினைக்கிறீர்களா?
முக்கியமான விஷயமாக தனியார் நிறுவனங்களும் அரசு அதிகாரிகளும் இணைந்து தவறு செய்கிறார் என்ற போது அந்த தவறினால் ஈட்டிய பணத்திலிருந்து ஒரு நன்மை செய்கிறோம் என்பது மறுபடியும் தவறுக்குத்தான் துணை போகின்றதாக இருக்கின்றது. ஒருவேளை கார்ப்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ற அடிப்படையில் அவர்கள் செய்கின்ற காரியங்களும் ஏற்கனவே தாங்கள் செய்கின்றதை போன்று ஊழல் மயமாகவே காணப்படுவதாகத்தான் காண இருக்கின்றது.
தனியார் துறையிலே இருக்கின்ற ஊழல் அல்லது தனியார் துறையிலே நடப்பதாக கூறப்படும் தவறுகளை நீக்க வேண்டும் என்றால் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்?
செயல்பாடுகள் அனைத்தையும் கண்காணிப்பு அமைப்பாக இருக்கு. ஒருவேளை இந்த நிறுவனங்கள் இதில் ஊழல் மயமாக கூடாது, பொதுமக்களுக்கு முழு பலனையும் சென்று அடைய வேண்டும் என்றால் அதற்கான ஒப்பந்தங்களை நாங்கள் அந்த நிறுவனங்களோடு செய்து கொண்டு அவர்கள் செயல்படுத்துகின்ற திட்டங்களை தொடர்ந்து கண்காணித்து வருகிறோம். அதில் எந்தவித ஊழலும் ஏற்படாதவாறு பாதுகாத்து வருகிறோம்.
ஜேம்ஸ் ராஜசேகரன். தனியார் துறை இந்தியாவில் நிலவும் ஊழலில் பங்காற்றுகிறதா என்ற கேள்வியை தமிழகத்தின் தியாகராஜர் மில்ஸின் தலைவரும் தொழிலதிபருமான கருமுத்துக்கண்ணன் அவரிடம் கேட்டார் மணிவண்ணன்.
இதுல வந்து நீங்க சொல்கின்ற இந்த பிரச்சனையானது இருக்கு என்பதை எல்லாரும் ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும். ஆனால் இப்ப இந்த கடந்த 15-20 ஆண்டுகளாக பல்வேறு துறைகள் வேரியஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து லைசன்சிங்ல இருந்து கட்டுப்பாட்டில இருந்து நீக்கிட்டாங்க. இந்த கட்டுப்பாட்டிலிருந்து நீக்கப்பட்ட துறைகளில் இது போன்ற கரப்ஷனுக்கு வாய்ப்புகள் மிக கம்மி என்று நான் நினைக்கிறேன். என்னுடைய சொந்த அனுபவம் அதுதான். இந்த கட்டுப்பாடுகள் தளர்த்தப்படாமல் தொடர்ந்து இருக்கக்கூடிய துறைகளில் இது போன்ற தவறுகள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. குறிப்பாக கோல் மைனிங் போன்ற துறைகளிலெல்லாம் சில தவறுகள் நடந்திருப்பதை நாம் கண்டிருக்கிறோம். இதுல கட்டுப்பாடுகள் எங்கெல்லாம் இல்லாமல் இருக்கிறதோ அங்கெல்லாம் இந்த பிரச்சனை கம்மியாக இருக்கும் என்று நம்புகின்றேன்.
அதாவது உங்களது தொழிலான டெக்ஸ்டைல் தொழிலை பார்த்தால்,
தொழில் டெக்ஸ்டைல் தொழில முந்தி இருந்த கட்டுப்பாடுகள் அநேகமாக 90% அகற்றப்பட்டு விட்டன. அதனால இப்ப யாரும் ஒவ்வொரு அரசு அலுவலகங்களுக்கு போவது வருவதெல்லாம் மிக குறைந்திருக்கிறது. எனவே அந்த அளவுக்கு அந்த பிரச்சனை குறைந்திருக்கிறது. அதே நேரத்தில் இந்த தொழில் முனைவர்கள் இண்டஸ்ட்ரியலிஸ்டும் எதிரையுமே நம்ம ஒரு குறுக்கு பாதையில சென்று பணம் சம்பாதிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தை விட அறவே விட வேண்டும். அதற்காக சிஏஐ போன்ற ஸ்தாபனங்கள்லாம் ஒரு வாலண்டரி கோட் ஆஃப் கான்டாக்ட் கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த பிளட்ஜை எல்லாரும் கையெழுத்து போட சொல்கிறாங்க. அது இப்போ செய்கிறோம். இப்போ அநேகமாக இந்த இப்போ ஆர்டிஐ ஆக்ட் இது போன்ற பல உபகரணங்கள் இப்போ இந்தியாவில் வந்திருக்கின்றன. இதில் இருந்து ஒருத்தருக்கு ஒரு ஃபேவரட்டும் செய்தாலும் அதை வெளிக்கொணர முடியும். ப்ரெஸ்ல ரொம்ப ஆக்டிவிசம் இருக்கு. இதையெல்லாம் ஒத்து நோக்கும் பொழுது இனி வருங்காலத்தில் இது ரொம்ப குறையும், இந்தியாவுடைய தரம் இதில் உயரும் என்றுதான் நான் நம்புகின்றேன்.
இப்போ நீ சொல்றது அரசாங்கத்துடன் இணைந்து அல்லது அரசாங்கத்தோடு செய்ய ஒரு ஊடாடி செய்ய வேண்டிய வேலைகளில் இந்த ஊழலுக்கு வழி இடம் இருக்கிறது என்று சொல்கிறீர்கள். ஆனால் இப்போது கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ற ஒரு கருத்து எல்லாம் வந்திருக்கின்றது. அதற்காக அரசாங்கமும் உங்களது வருமானத்திலே ஒரு பகுதியை கொடுக்குமாறு நிர்பந்திக்கிறது. அதையெல்லாம் பார்த்தால் அந்த மாதிரியான பணங்கள் எல்லாம் கூட நீங்கள் எப்படி தொழிற்சாலைகள் தொழிலதிபர்கள் எப்படி அதை ஒதுக்குகிறார்கள் என்றால், அரசியல்வாதிகள் செல்வாக்குமிக்க அரசியல்வாதிகளின் தொகுதிகளுக்கு அல்லது அவர்கள் சொல்கின்ற திட்டங்களுக்கு அந்த பணம் போவதால் அதுவும் கூட ஒரு வகையிலே அந்த அரசியல்வாதிகளின் கரத்தை வலுப்படுத்துவதற்கும் அவர்களது செல்வாக்கை வலுப்படுத்துவதற்கும் நீங்கள் துணை புரிகிறீர்கள். உண்மையில் நீங்கள் சமூகத்துக்கு பொறுப்புணர்வுடன் இல்லை என்ற விமர்சனமும் வைக்கப்படுகிறது. அதில் உண்மை இருப்பதாக நினைக்கிறீர்களா?
அதாவது இந்த சிஎஸ்ஆர் ரூல்ஸ் இன்னும் நோட்டிஃபை ஆகலை. அநேகமாக இன்னொரு ஒரு வாரங்களில் ஆகும் என்று நினைக்கின்றோம். ஆனால் இது வந்து அநேகமாக சமூக முக்கியத்துவம் வாய்ந்த சில ப்ராஜெக்ட்ஸுக்கு தான் போகும் என்று நம்புகின்றேன். இது கல்வி, சுகாதாரம், இல்லாட்டி கம்யூனிட்டி டெவலப்மெண்ட், இது போன்ற துறைகளுக்கு தான் இந்த பணம் செலவழிக்கப்பட வேண்டும் என்று அரசே நிர்ணயிக்கும் என்று எண்ணுகின்றேன். இதில் வந்து யாரும் தலையிடுறதுக்கு வாய்ப்பு இருப்பு மாதிரி இருக்கின்ற மாதிரி எனக்கு தெரியவில்லை.
தொழிலதிபர் கரிமுத்து கண்ணன். மாநில அரசுகள் அமிலம் விற்பனை தொடர்பான விதிகளை மார்ச் மாதம் இறுதிக்குள் விதிக்குள் வெளியிட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. மேலதிக விவரங்களுடன் சங்கீதா ராஜன்.
இந்திய மாநில அரசுகள் அமிலம் விற்பனை குறித்த விதிகளை வகுக்க அடுத்த வருடம் மார்ச் மாதம் 31ஆம் தேதியை காலக்கெடுவாக அறிவித்துள்ளது உச்சநீதிமன்றம். இதை இன்று அறிவித்த நீதிபதி ஆர் எம் லோதா தலைமையிலான அமர்வு, மேலும் அமிலம் வீச்சால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி உள்ளிட்ட அனைத்து சிகிச்சைகளையும் இலவசமாக அரசு தருவது குறித்து தங்களின் பதிலை அளிக்குமாறு தலைமைச் செயலாளர்களுக்கு உத்தரவிட்டுள்ளது. அமிலம் வீச்சு குற்றத்தின் கீழ் ஒவ்வொரு முறையும் வழக்கு பதிவாகும் பொழுது அந்த இடத்தின் துணை கோட்ட நீதிபதி தவறு செய்தவரின் அமிலம் கொள்முதல் குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அமிலம் வீச்சில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நஷ்ட ஈடாக தலா 3 லட்சம் மாநில அரசுகள் தர வேண்டும் என்றும், அந்த தொகையில் 1 லட்சம் அந்த சம்பவம் நடந்து அரசுக்கு தெரிவிக்கப்பட்டு 15 தினங்களில் அளிக்கப்பட வேண்டும் என்றும் நீதிமன்றம் தெரிவித்தது. டெல்லியில் அமிலம் வீச்சால் பாதிக்கப்பட்ட லக்ஷ்மி என்ற பெண் 2006ஆம் ஆண்டில் பதிவு செய்த பொது நலன் வழக்கின் விசாரணையின் பொழுதே இது அறிவிக்கப்பட்டுள்ளது.
சிதம்பரம் நடராஜர் கோயில் நிர்வாகத்தை தமிழக அரசு ஏற்றுக்கொண்டதை எதிர்த்து கோயிலில் பூஜை செய்து வருகின்ற பொது தீட்சிதர்கள் சார்பில் மேல்முறையீடு உச்சநீதிமன்றத்தில் செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த வாரம் இந்த வழக்கில் நடந்த விசாரணையின் போது இந்த கோயில் நிர்வாகத்தை தீட்சிதர்களிடமே ஏன் திரும்ப ஒப்படைக்கக்கூடாது என்று நீதிபதிகள் தமிழக அரசு வழக்கறிஞரிடம் கேட்டதாக ஊடகச் செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் இன்று இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கில் பிரதிவாதியான ஆறுமுகசாமியின் வழக்கறிஞர் கோவிலன் பூங்குன்றன் அவர்களை தொடர்பு கொண்டு என்ன நடந்தது என்று கேட்டார் சிவராமகிருஷ்ணன்.
இது பதில் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த விரும்புறேன். முதல்ல இது மாதிரி ஒரு வினாவே வந்து உச்ச நீதிமன்றம் வந்து கேட்கவே இல்லை. உச்ச நீதிமன்றம் என்ன வினா எழுப்பிச்சுன்னா, இது மாதிரி வந்து மத்த கோயில்கள் எல்லாம் வந்து அர்ச்சகர்களுக்கு வந்து லைவ்லிஹுட் அரசாங்கம் தருதா, வந்து நீங்க அவங்களுடைய வரும்படியை படிக்கிற மாதிரி நீங்க எதுவும் காசு பிக்ஸ் பண்ணாம இது பண்ணீங்கன்னா அப்புறம் அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க, அது சம்பந்தமா வந்து விவரத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டுதான் உச்ச நீதிமன்றம் வந்து ஒரு வினா வந்து எழுப்புச்சு. இந்த சட்டம் வந்து நீங்க வாபஸ் வாங்கிக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதமான கேள்வியும் வந்து உச்ச நீதிபதிகளும் முன் வைக்கல. ரெண்டாவது வந்து அரசு வழக்கறிஞரும் அதுக்கு நாங்க வந்து பதில் சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதமான டைமும் எடுக்கல. அவங்க அரசு வழங்குறதுக்கு என்ன டைம் எடுத்தாங்கன்னா, நீதிமன்றம் கேட்ட கேள்விக்கு, அதாவது எவ்வளவு காசு வந்து அவங்க கொடுக்கலாம், பூஜாரிகளுக்கு வந்து எவ்வளவு வந்து சம்பளம் கொடுக்க முடியும், மற்ற கோயில்களை எவ்வளவு கொடுக்குறாங்க, இதுல வந்து அரசாங்கம் வந்து அவங்க சம்பளத்தை பத்தி எதுவும் முடிவு பண்ணிருக்கா, இந்த மாதிரி விவரங்களை கேட்டு சொல்றதுதான் டைம் கேட்டிருக்காங்க. மற்றபடி எதுவுமே இல்லை. இன்னைக்கு வந்து அது மாதிரி ஒரு உச்சநீதிமன்றத்துக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமே வந்து அரசாங்கத்துக்கு இல்லை. நவரத்தில் அரசாங்கம் வழக்கறிஞர் என்ன சொன்னாருன்னா, அவங்க ஆல்ரெடி நான் சொன்ன கேள்விகளுக்கு வந்து பதில் சொல்றதுக்கு எங்களுக்கு 1 வாரம் கால அவகாசம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அரசு வழக்கறிஞர்.
உங்கள் தரப்பிலிருந்து ஏதாவது கருத்துக்கள் முன் வைத்தீர்களா?
இந்த வாதுரை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நீதிபதிகள் அமர்ந்த உடனேயே இது வந்து நீதிபதிகளுக்கு சுட்டி காமிக்கப்பட்டது. இது மாதிரி எந்த விதமான நீங்க வந்து கருத்தும் கேள்வியும் கேட்காத பொழுது டாக்டர் சுப்பிரமணியன் சாமி வந்து அவராக சுயமாவே நீங்க கேட்ட மாதிரி ஒரு பிரஸ் ரிலீஸ் கொடுத்திருக்கிறது ரொம்ப ஒரு ஆட்சேபனைக்குரியது அப்படின்னு சுட்டி காட்டப்பட்டது.
நேஷன் இறுதியாக அனைவருக்கும் அறிவியல் தயாரித்து வழங்குவோர் எல்ஆர் ஜெகதீசன்.
வணக்கம் நேயர்களே, இன்றைய அனைவருக்கும் அறிவியல் நிகழ்ச்சியில் மனித மூளை தொடர்பான சுவாரஸ்யமான செய்தி ஒன்று. ஆண்கள் மற்றும் பெண்களின் மூளையை பற்றி நடத்தப்பட்ட ஒரு ஆய்வில் ஆண்கள் மற்றும் பெண்களின் திறனை பற்றி கூறப்படும் சில பாரம்பரியமான கருத்துக்கள் உண்மை என்று கண்டறியப்பட்டிருக்கிறது. ஆண்களால் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு வேலையை மிக திறமையாக செய்ய முடியும். இதற்கு மாறாக பெண்களோ ஒரே நேரத்தில் பல வேலைகளை செய்வதில், அதிலும் அவை ஒவ்வொன்றையும் கவனமாக செய்வதில் சிறந்து விளங்குவார்கள். பெண்களின் மூளையில் இடது மற்றும் வலது அரைக்கோளத்திற்கு இடையே உள்ள நரம்பு இணைப்பு சற்று அதிக அளவில் காணப்படுவதாக ஆய்வாளர்கள் கிட்டத்தட்ட 1000 மூளைகளில் நடத்தப்பட்ட ஸ்கேன் பரிசோதனைகள் மூலம் கண்டறிந்திருக்கிறார்கள். இதற்கு மாறாக ஆண்களின் மூளையில் இத்தகைய நரம்பு இணைப்பு என்பது முன்னிருந்து பின்பக்கமாக செய்யப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் ஆண்களின் நடவடிக்கைகள் ஒருங்கிணைந்து செயல்படுவதோடு உணர்ந்து அறிந்து கொள்ளும் ஆற்றலை அதிகரிக்க செய்கிறது என்று இந்த ஆய்வில் தெரிய வந்திருப்பதாக ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். ஆனால் குழந்தை பருவத்தில் ஒருவரின் பாலின வேறுபாடுகள் அவரது மூளையில் பெரிய மாற்றங்களை காட்டவில்லை என்றும் இந்த ஆய்வில் தெரிய வந்திருக்கிறது. உதாரணமாக 13 வயதிற்கு கீழிருக்கும் சிறார்களில் சிலரிடம் மட்டுமே ஆண் மற்றும் பெண்களுக்கு இடையிலான வேறுபட்ட தன்மைகள் அவர்களின் மூளைகளில் காணப்பட்டன. ஆனால் 13 வயது பருவத்தில் இளைஞர்களிடமும் இளம் பெண்களிடமும் அவர்களின் மூளைகளுக்கு இடையிலான பாலின வேறுபாடுகள் தெளிவாக காணப்பட்டன என்கிறார்கள் விஞ்ஞானிகள். ஆகவே ஒரு குறிப்பிட்ட துறையில் ஆண்கள் சிறந்து விளங்க வாய்ப்புகள் அதிகம் என்றாலும் ஒரே நேரத்தில் பன்முக திறமைகளை வெளிப்படுத்துவதில் ஆண்களால் பெண்களை அடிக்க முடியாது என்கிறார்கள் இந்த ஆய்வை மேற்கொண்டவர்கள். அடுத்து பறவை காய்ச்சலில் உருவாகி வரும் புதிய ரகம் குறித்த கவலைக்குரிய செய்தி ஒன்று. ஹாங்காங்கில் பறவை காய்ச்சலால் ஒருவர் பாதிக்கப்பட்டுள்ளது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. H7H9 என்னும் வகை கிருமியால் அவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார். இது பறவை காய்ச்சலின் புதிய வகை ஒன்று மேலும் பரவி வருவதன் அறிகுறியாக பார்க்கப்படுகிறது. பாதிக்கப்பட்டுள்ள நபர் இந்தோனேஷியா நாட்டைச் சேர்ந்தவர் என்றும் வீட்டு பணியாளராக வேலை செய்த அவர் அண்மையில் சீனாவுக்கான பயணம் ஒன்றினை மேற்கொண்டிருந்தார் என்றும் கூறப்படுகிறது. இதற்கு முன்னர் இந்த வகையான பறவை காய்ச்சலால் ஒருவர் தாய்வானில் பாதிக்கப்பட்டிருந்தது கண்டறியப்பட்டிருந்தது. இந்த புதிய ரக கிருமி தாக்குதலானது கடந்த ஏப்ரல் மாதத்தில் முதலில் தெரிய வந்தது. அதன் காரணமாக இதுவரை 50 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். தமது பகுதியில் ஒருவர் H7H9 வகை கிருமியால் உண்டாகும் பறவை காய்ச்சலால் தாக்கப்பட்டுள்ளார் என்கிற தகவலை அடுத்து ஹாங்காங் தமது எல்லையை அண்டிய சீனாவின் பெருநில பரப்பில் இருக்கும் 3 பண்ணைகளிலிருந்து கறிக்கோழி இறைச்சி இறக்குமதியை தடை செய்திருக்கிறது. அடுத்து தமது பாலியல் இச்சையை தீர்க்க முடியாத ஆண் ஈக்கள் அற்பாயுசில் இறக்கின்றன என்று புதிய ஆய்வு ஒன்று கண்டுபிடித்திருக்கிறது. இது தொடர்பாக அமெரிக்க ஆய்வாளர்கள் செய்த பரிசோதனைகளின் முடிவில் பாலியல் இச்சை தூண்டப்பட்டு ஆனால் பாலியல் கலவியில் ஈடுபட முடியாமல் போன ஆண் ஈக்களின் ஆயுள் காலமானது 40% குறைவதாக தெரிய வந்திருக்கிறது. மிக்சிகன் பல்கலைக்கழக ஆய்வாளர்கள் செய்த இந்த ஆய்வின் முடிவுகள் ஜேர்னல் ஆஃப் சயின்ஸ் என்கிற விஞ்ஞான சஞ்சிகையில் வெளியிடப்பட்டிருக்கிறது. சாதாரணமாக வீடுகளில் காணப்படும் வீட்டு ஈக்கள் மத்தியில் மேற்கொள்ளப்பட்ட இந்த ஆய்வின் போது விஞ்ஞானிகள் பெண் ஈக்களின் ஹார்மோன்களை செயற்கையாக ஆண் ஈக்கள் மத்தியில் பரவச் செய்தனர். ஆண் ஈக்கள் மத்தியில் பாலின உணர்வை தூண்டும் இந்த ஹார்மோன்களால் தூண்டப்பட்ட ஆண் ஈக்கள் கலவிக்காக முயன்றபொழுது அவற்றின் அருகே பெண் ஈக்கள் இல்லாமையால் அவற்றால் கலவியில் ஈடுபட முடியவில்லை. இதனால் அந்த ஆண் ஈக்களிடம் ஸ்ட்ரெஸ் எனப்படும் மன அழுத்தம் அதிகரித்ததையும் இந்த ஆய்வாளர்கள் அதற்கே உரிய பரிசோதனைகளின் மூலம் கண்டறிந்திருக்கிறார்கள். இப்படி தொடர்ச்சியாக கலவியில் ஈடுபட முடியாமல் அதன் காரணமாக மன அழுத்தம் அதிகரித்த ஆண் ஈக்கள் மற்ற கலவியில் ஈடுபட அனுமதிக்கப்பட்ட ஆண் ஈக்களை விட விரைவாக தொடர்ந்து இறந்து போயின. இதில் கலவியில் ஈடுபட்ட சாதாரண ஆண் ஈக்களுடன் ஒப்பிடும்பொழுது கலவியில் ஈடுபட அனுமதிக்கப்படாத ஆண் ஈக்களின் ஆயுட்காலம் சுமார் 40% குறைவதை கவனித்த இந்த ஆய்வாளர்கள் ஆண் ஈக்களின் ஆரோக்கியமான நீடித்த ஆயுளுக்கும் அவற்றின் பாலியல் நடவடிக்கை திருப்திக்கும் நேரடி தொடர்பு இருப்பதாக கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். ஈக்கள் மட்டுமல்லாமல் புழுக்கள் மத்தியில் செய்யப்பட்ட வேறொரு ஆய்விலும் அவற்றின் ஆயுள் காலத்திற்கும் அவற்றின் பாலியல் செயற்பாட்டு திருப்திக்கும் தொடர்பு இருப்பதை வேறொரு விஞ்ஞானிகளின் குழுவும் உறுதி செய்திருக்கிறது. இந்த இரு ஆய்வு முடிவுகளும் ஒரு சேர பார்க்கப்பட வேண்டும் என்று கூறும் விஞ்ஞானிகள், விலங்குகளில் ஆரோக்கியத்தில் மட்டுமல்ல ஆயுளிலும் அவற்றின் பாலியல் செயல்பாடும் அதில் அவற்றுக்கு கிடைக்கும் நிறைவும் நேரடியான பங்கு வகிக்கிறது என்பதை இந்த ஆய்வுகள் மீண்டும் உறுதி செய்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள்.
அனைவருக்கும் அறிவியல் நிகழ்ச்சி கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழ் ஓசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.